தென்றல் நவம்பர் 2011. ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் பேராசிரியர் நினைவுகள். காளை எரிதர் காட்டில் உயர் வீரர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நாம் குயில் பாட்டில் பார்க்கும் இளைஞன் பாரதியை போன்ற செழுமையான முழுமையான கவிஞன். இத்தொடரில் முன்னரே விவாதிக்கப்பட்ட வகையைச் சேர்ந்தவன். ஆன்ம அனுபவம், உணர்வுகள், அறிவு ஆகிய மூன்று புலன்களும் சம அளவில் இயங்க பெற்று வரம் பெற்று அரிய கவிஞர்கள் இவர்கள். ஆனால் கவிஞர் கூட்டத்துள் எப்போதுமே நாம் முன்பே குறிப்பிட்டது போல மூன்று பிரிவினர் இயங்கி வந்திருக்கின்றனர், இயங்கிக் கொண்டிருக்கின்றனர், இயங்குவர். இவர்களில் இரண்டாம் மூன்றாம் பிரிவினரும் கவிதையின் பெயரில் பெரும் காதல் கொண்டவர்கள்தான். இவர்களுடைய படைப்புகளில் உள்ள கவிமோகம் உண்மையானதுதான். இதில் ஐயத்துக்கு இடமில்லை. ஆனால் இவர்கள் கவிதையை அணுகும் விதத்தால் மாறுபடுகிறார்கள். இரண்டாம் பிரிவினருக்கு மரபும் வடிவமும் மட்டுமே இலக்கு. அந்தாதி பார்த்து ஒரு அந்தாதியும், கோவை பார்த்து ஒரு கோவையும், கலம்பகம் பார்த்து ஒரு கலம்பகமும் செய்யும் பிரிவினர். இன்றைக்கு ஒரு அந்தாதியை படிக்க நேர்ந்தால் இதை போலவே நாமும் செய்ய வேண்டும் என்று உத்வேகம் பெற்று படித்தது சரஸ்வதி அந்தாதி என்றால் படைத்தது சண்முகன் அந்தாதியாக வடிவம் பெறும். அங்கே சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் இங்கே கவனமாக பிரதிபலிக்கப்படும், படியெடுக்கப்படும். இலக்கண வரைமுறைகள் சரியான வகையில் அமைந்திருக்கின்றனவா, சொல்லாட்சி சரியாக இருக்கிறதா, இந்த சொல்லின் இந்த வடிவத்தை இதற்கு முற்பட்ட கவிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா, இந்த இடத்தில் விளாட்சியில் வருமா வராதா என்பன போன்ற பெரும் கவலைகளால் பீடிக்கப்பட்டிருப்பார்கள். செய்திறன், நேர்த்தி என்ற அம்சங்கள் மட்டுமே இவர்களுடைய கவனத்தில் முதலிடம் பெறுவதால் இவர்களுடைய படைப்புகள் வடிவத்திலும் இலக்கண அமைப்பிலும் சொல்லும் விதத்திலும் கச்சிதமாக அமையும். ஆனால் கண்மறைவாக எங்கோ கதிரவன் தேர்கால் சிக்கி உழுகிற சப்தம் கேட்டு தவளைகள் போலி செய்யும் என்று கவிஞர் ஞானக்குத்தன் சொல்வது போல இவர்கள் போலிதான் செய்கிறார்கள். போல செய்வது போலி. இந்த இடத்தில் கவிதையின் அடி நாதமான சுயானுபவத்தை காண்பது வெகு அரிது. சொல்லால் செதுக்கப்பட்ட சட்டகத்தை இவர்கள் செய்நேர்த்தியால் திறம்பட செய்து விடுவார்கள். உயிர் தொடர்பு என்ற அடிநாதத்தை இந்த வகையினரின் படைப்புகளில் பார்ப்பது ஏறத்தாழ இயலாத ஒன்று என்றே சொல்லிவிடலாம். நடந்த வழித்தடத்தில் திரும்ப திரும்ப சலிக்காமலும் சளைக்காமலும் சுற்றி வரும் செக்கு மாட்டு இனம் இவர்களைத்தான் குயில் பாட்டில் இடம்பெறும் மாடு அடையாளப்படுத்துகிறது. மாடு வேடர் தலைவன் முருகன் மகளான சின்ன குயிலிக்கு முறைமாமன், பிறப்பு வழி மன உரிமை படைத்தவன். நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் இரண்டாவது வகையினரோ யாக்கிலக்கணத்தை செம்மையாக கற்று சற்றும் பிசிலில்லாமல் வெண்பா கட்டளை கரித்துறை வண்ண விருத்தம் என்று வகை வகையாக பார்த்து பார்த்து போலி செய்யும் வித்தை படித்ததனால் கவிதை எனப்படும். குயிலை மணப்பது இவர்களது பிறப்புரிமை. இவர்கள் சொல்வதுதான் கவிதையில் கடைசி சொல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் இவர்கள் படித்த இலக்கண புத்தகங்களில் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. உன் இயல்பின்படி நீ இயங்கு என்பதை காட்டிலும் நான் கற்ற புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளின்படிதான் நீ இயங்க வேண்டும் என்று சின்ன குயிலியை திட்டம் செய்து வழிநடத்தும் மூக்கனா கயிற்றை மாட்டிக்கொண்டவர்கள். மாட்டை பற்றி குயில் வர்ணித்து பாடும் ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த வகையைச் சேர்ந்த கவி கோமான்களிடம் காணலாம். மாடு பெரும் பாரத்தை சுமக்கும். இவர்கள் செய்வதை நிதானமாகவும் நீளமாகவும் விஸ்தாரமாகவும் செய்யும் திறனுடையவர்கள். நான்கு கால்களையும் பூமியில் அழுந்த ஊன்றிக் கொண்டு மாடு நிற்கும். இவர்கள் தம் கால்களை மரபிலே ஊன்றி நிற்பார்கள். மாடு எப்போதும் குறைந்தபடி நிலத்தையே பார்த்தபடி செல்லும். ஒரு நாளும் ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தறியாது. சுவை என்ற உணவில் பேத புத்தியே கிடையாது மாட்டுக்கு. பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலந்து தொட்டியை நிறைத்தாலும் பாதாங்கீராலேயே தொட்டியை நிறைத்தாலும் சுவையளவில் அதன் சமதிருஷ்டி ஒரு நாளும் மாறிவிடாது. ஒன்றே போல் ஒரே உறிஞ்சாக உறிஞ்சி தீர்த்துவிடும். மாட்டை பற்றி குயில் பாடுவதாக வரும் இடம் முழுமையுமே வார்த்தைக்கு வார்த்தை பொருந்தும் என்றாலும் குறிப்பாக சில அடிகளை இங்கே சொல்ல விரும்புகிறேன். மானுடனாம் பேய்கள் வயிற்றுக்கு சோரிடவும் கூனர் தமையூர்களிலே கொண்டு விடுவதற்கும் தெய்வமென நீருதவி செய்த பின்னர் மேனிவிடாய் எய்தி இருக்கும் இழையினிலே பாவியேன் வந்து மது காதிலே மதுர விசை பாடுவேன் வந்து முதுகில் ஒதுங்கி படுத்திருப்பேன் வாலிலடி பட்டு மனமகிழ்வேன் மாவிலே ஒளிடனும் பேரொலியோடொன்றுபட கத்துவேன் மேனியிலே உண்டிகளை மேவாது கொன்றிடுவேன் காணிடையே சுற்றி கழனியலா மேய்ந்து நீர் மிக்க உண உண்டுவாய் மெண்டசைதான் போடுகையில் பக்கத்திருந்து பல கதைகள் சொல்லிடுவேன். இந்த செக்குமாட்டு திருக்கூட்டத்தால் மனித சமுதாயத்துக்காக ஓயாது எழுதி தள்ளுவதாக ஒரு கற்பனை செய்து கொள்கிறார்கள் அல்லவா? அது மானுடனாம் பேய்கள் வயிற்றுக்கு சோரிடவும் ஊர்களில் கொண்டு விடுவதற்கும் மாடுபடும் பாடாக வெளிப்படுத்துகிறது. இப்படி உலக உஜ்ஜீவனத்துக்காக இவர்கள் எழுதி களைத்த நேரங்களில் கவிதையாகிய சின்ன குயிலி தங்கள் காதுகளில் வந்து மதுர விசை பாட வேண்டும். இவர்கள் முதுகில் ஒதுங்கி படித்திருக்க வேண்டும். இவர்களுடைய வாலில் அடிபட்டாலும் குயிலி மனமகிழ்ந்தே ஆக வேண்டும். கிண்டலை பாருங்கள். கானிடையை சுற்றி கழனியலா மேய்த்த நீர் மிக்க உணவு உண்டு, வாய்மென்று அசைதான் போடுகையில் மற்றவருடைய படைப்புகளுக்குள் சுற்றி சுழண்டு அவசர அவசரமான மேய்ந்து முடித்த பின் ஆறு அமர இவர்கள் அசை போட்டு கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருந்து பல கதைகள் சொல்வது இவர்களுடைய பிறவி மன உரிமைக்கு ஆளான குயிலி செய்ய வேண்டிய கடமைகள். விரிக்க விரிக்க மாட்டின் கதை விரியும். இந்த வகை கவிஞர் குழாம் இந்த குறியீட்டில் கச்சிதமாக பொருத்தி வரும். கவனிக்க வேண்டும், இவர்களுடைய அணுகுமுறை பிழையைத்தான் கவி சுட்டுகிறானே ஒழிய இவர்களுடைய காதலையோ ஆர்வத்தையோ மோகத்தையோ சற்றும் குறைத்து மதிப்பிடவில்லை. கவிதா தேவியை அன்றாடம் பக்தியோடு அணுகி பூஜை புனஸ்காரங்கள் செய்து கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு இவர்கள் காட்டும் நேசத்தில் எழுமனையும் பொய்யில்லை. மாட்டை பற்றி முனிவர் சொல்லும் பகுதியில் அறிமுகமாக சொல்வதை பாருங்கள். மாமன் மகனொருவன் மாடனெனும் பேர் கொண்டான். காமன் கணக்கிடையாய் நின்னழகை கண்டுருகி நின்னை மணக்க நெடுநாள் விரும்பியவன் பொன்னை மலரை புதுத்தேனே கொண்டுனுக்கு நித்தம் கொடுத்த நினைவெல்லாம் நீயாக சித்தம் வருந்துகையில் தேமொழியே நீ அவனை மாலையிட வாக்களித்தாய். மையலினால் இல்லை அவன் சால வருந்துதல் சகிக்காமல் சொல்லிவிட்டாய். உள்ளம் நெக்குருகி நிற்கிறான். காதல் பரவசத்தில் பித்தேறி பிதட்டுகிறான். அடேயப்பா உனக்கு இது வராதுப்பா, வேண்டாம், இது வெறும் பயிற்சியினால் வருகின்ற விஷயமில்லை. பயிற்சி மிக மிக அவசியம்தான் என்றாலும் அதற்கும் அப்பாற்பட்ட இன்னொரு அம்சம் இருக்கிறது, அது உன்னிடத்தில் இல்லையே, அதையல்லவா நீ அடைய முயல வேண்டும். பயிற்சி ஒன்றே முழு முயற்சியும் என்றல்லவா முடிவெடுத்துவிட்டு என்னிடத்தில் வந்து நிற்கிறாய் என்றெல்லாம் கவிதா தேவி இவர்களை பார்த்து உள்ளத்துக்குள் நொந்து கொண்டாலும் இவர்களுடைய காதலை மதிக்கத்தான் செய்கிறாள். மையலினால் இல்லை அவன் சால வருந்துதல் சகிக்காமல் சொல்லிவிட்டாய் என்றும் காதலினால் இல்லை கருணையினால் இத்துரைத்தாய் என்றும் குயில் மாட்டுக்கு வசமாக சம்மதித்த வர்ணனை பொருந்தி வருகிறதா? பிறப்புரிமையால் கவிதா தேவி தனக்கே உரியவள் என்று கருதிக்கொண்டு உள்நாட்டு மாப்பிள்ளை மாடப்பனை பார்த்தோம். வெளியூரிலிருந்து வந்து சின்ன குயிலியின் கருத்தை கேட்காமல் நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட ஒரே காரணத்தால் தனக்கே அவள் முற்றமுழுக்க சொந்தம் என்று கருதிக்கொள்ளும் குறுங்கின கவி கூட்டத்தை அடுத்து அடையாளம் காணுவோம். ஆசிரியருடைய சொற்பொழிவுகளின் சுருக்கத்தை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் ஆற்றிய உரைகளின் ஒலிப்பதிவுகளில் எஞ்சியிருப்பை முழுமையும் தமிழ் மரபு அறக்கட்டளை அமைத்துள்ள நாகநந்தி மணிமண்டபத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. குயில் பாட்டை பற்றி நாம் தற்போது பேசிக் கொண்டிருப்பது சுபமங்களா சொற்பொழிவுகள் என்ற பிரிவின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன. www.tamilheritage.org/thfcms/index.php?content ampersand view = article and id = 503 ampersand item id = 646 வலைப்பக்கத்தில் 8 சொற்பொழிவுகள் உள்ளன. முழுமையையும் கேட்கலாம். நாம் தற்சமயம் பேசிக் கொண்டிருக்கும் பகுதி இறுதி 2 சொற்பொழிவுகளில் வருகிறது. நேரடியாக கேட்டு ஆசிரியருடைய சொல் நேர்த்தியை நேரடியாக அனுபவித்து பாருங்களே. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.